Nawabi. Before that, Honorable Lucky George will come to the chair. Honorable Nawabi.
Thank you very much, presiding member, for giving me this opportunity. I fully support the Honorable Fisheries Minister for bringing this amendment, because so many small fisher folks in the country, especially my area, Putlam district, which is famous for the fisheries industry, were suffering. But I also would like to, first and foremost, I must thank the Honorable Minister for giving me a very big project, putting up fisheries houses in Kalpitiya and Serakuliya, and hopefully he has started, and after several visits, which we did not get for many years, I thank the Honorable Minister for giving that opportunity. Because we input my elected, Putnam elected, covers 160 kilometers of sea frontage, sea and lagoon frontage, and probably one-fifth or one-sixth of fish is sent out to the rest of the country from Putnam. However, Honorable Minister, I would like to touch on this green tiger prawn, known as Kurutu Isu. They're small, about off Kalpitiya, there is a place known as Kudiramale, where 3 to 4 kilometers in circumference, these fisher folks are doing this trade. And this trade is going on for well over 10, 15 years. And there are about 23 trawlers catching this prawn, and their livelihood is depending on that. To tell you frankly, for a year, I think the catch is about 115,000 kilograms, sold at 1,000 rupees, and mostly it is exported, and we are getting about 150 million rupees annually. And these are small fisher folks, fishermen, living in Kalpitiya, Karatiu, and Putlam. So in order to help their livelihood, I would suggest for this small pocket of, say, 3 to 4 kilometers, minister should consider, because, you know, this prawn lives only for about 40 to 45 days. If you don't catch them, if they are not netted, they will die off, and not only the employment of the fisher fox will come to a standstill, the amount of foreign exchange by exporting that particular prawns will come to a standstill. Therefore, I think, in a way, I agree. I fully support, because the many fisher folks are finding it difficult. But in the meantime, we'll have to sort of look into this project. And Honorable Minister, member, I would like to say, this project was started in 1977. It was an ADB project. And also, it was, now they have a, NARA is looking after them. They have a special committee, and the supervision is done by them. There are only 23 trawlers, and they are asked, allowed to do the trade from 6 a.m. to 5 p.m. Small boats are used, and the problems are supervised by these committees. Under any, no circumstances, these problems, So supervision had been done properly, and there is a limit to that. So therefore, we'll have to consider these facts and see that these poor fisher folks are not affected. Therefore, I request the Honorable Minister, in, like how he's passing this motion, to have a decision to look after these people. Also, I would like to come out with the fisheries harbour of Kalpitiya. This Kalpitiya fisheries harbour is supposed to look after the fisher folks of Kalpitiya in Putlam. But very unfortunately, I must remind Honorable Minister is not here, I have told him, the namesake is Kalpitiya Harbour Putlam. But the management, everything is in Vennapu and Nathandiya. All, everybody, I'm here, I would like to mention this, we don't have any say in that. The officials are from Nathandiya, sorry, from Vennapur, Nigambu. All these people, they come from Nigambu, get into the boats and trawlers, go to the village, to the islands, do their fishing, they come back and they go off. So I would request the Honorable Minister, they have, somebody might have taken over. We, unfortunately, we have had fisheries ministers, deputy ministers like Milroy Fernando. Then we had Nima's father. I forget their names. We have had so many ministers for fisheries in Putlam, but unfortunately, all administration, everything has been done for this harbour outside Putlam, outside our district. Therefore, I request the Honorable Minister, there might have been some loss and all those things. Forget about all those things. What we want is, if this harbour is from my elected, from my district, we should manage that, we should administrate, we should get the benefit. I'm very sorry to say, because all these fishermen outside the district, they come in their lorries, bring everything outside, they come to this harbour, go to these islands, they come, take the catch, they fish everything, and they go back. So I request the Honorable Minister, I have already told him about this, in the future, it must be changed, and so that the administration should either go to the fisheries societies in Putlam, or to the AGA, or the GA of Putlam, so that we should be benefited. Also, I would like to mention, now, 6 months of a year, we have plenty of fish in Putlam. Another 6 months of the year, these fisher folks, they go to Mullathivu on the other side of the island, and they do the fishing there. But very unfortunately, for the last so many years, Honorable Festus Pereira was the minister, I just remember the name. Then Honorable Milroy Fernando was the minister for fisheries in Putlam. Very unfortunately, we have been agitating. We have been shouting at them. We were unable to start a fish processing plant in Putlam. For the last 20 years, we have been struggling there. Therefore, I have already told the Honorable Minister where the possibilities are there so that we could open or start a processing plant in Putlam, and so that country will be benefited, we will be benefited, employment could be found, and more money could be, we could earn a lot of money. So these are the problems that we face today. So therefore, I request the Honorable Minister again to consider when passing this motion to look after those small fisher folks. And in addition, most probably, as he promised to me, there will be some decision taken on the Kalpitiya fisheries harbour. And also, I have already mentioned to him about the processing plant. Therefore, in the future, when we, because as you all know, all the bad things are coming to Putlam. Started, as usual, we had the cement corporation, which gave us enough dust, and still we are suffering. Secondly, the North Chola coal power plant, even though we are giving 900 megawatts of electricity to the whole country, we are suffering. And now so many other things also come into Putlam, but nothing, after all what we have been giving to the country, we are not benefited. Therefore, I request the Honorable Minister to consider the plight of the poor fishermen, and similarly help me in getting the administration to the harbour to Putlam. Thank you.
Thank you. Honorable Indika Arun Anuradha.
මුලාසනේ ගරු මන්ත්‍රීතුමනි දීවර තහනම් පන්න ඒ සංශෝධන ඉදිරිපත් කරන මොහොතේදී කතා කරන්න අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන්ම අපේ නවාවි මන්ත්‍රීතුමා ඒ වගේම පුත්තලමේ සනත් නිශාන්ත මන්ත්‍රීතුමා එතුමන්ලා ප්‍රකාශ කරපු මේ පන්න ක්‍රමය අතරට සුළු දීවරයන්ට මතුවෙන ගැටලු ගැන එතුමන්ලා ප්‍රකාශ කරා විශේෂයෙන් ගම්පහ දිස්ත්‍රික්කයේ අපේ කාවින්ද ජයවර්ධන මන්ත්‍රීතුමා ප්‍රකාශ කරපු ආකාරයට මේ කුඩා ඉස්සන් අල්ලා ගැනීම සඳහා මේ සුළු පන්න දීවර ක්‍රම උපයෝගී කරගන්න දීවරයින්ට විශේෂයෙන් වත්තල දික්කෝවිට මීගමුව පමුණුගම වගේ ප්‍රදේශවල ඒ වගේම වයඹ ප්‍රදේශයේ ස්ථානවල මේක ඇත්තම සුළුවට කරන ව්‍යාපාරයක් මේක මේ අර ඉන්දියාවෙන් ඇවිල්ලා අර බොටම් ට්‍රෝලර් ක්‍රමයට මුළු මූදම හාරගෙන යන වැඩපිළිවෙලක් නෙවෙයි අර මඩ තුල ඉන්න ඉස්සව ගොඩට ගෙනල්ලා ඒ හරහා මඩියට ඉස්ස එකතු කරගන්න බොහොම අහිංසක දීවරය කරන ව්‍යාපාරයක්. ඉතින් මේ දීවරයත් එක්ක අපි කතා කරපුවාම ඒ දීවරය කිව්වා මේ පන්න ක්‍රම තහනම් කරන්න ගියාම අපේ සුළුවට කරන ව්‍යාපාරයට වදිනවා මහත්වෝ කියලා. ඉතින් ඒ නිසා අපි දීවර ඇමතිතුමාට කියනවා මේවා ගැන හොඳට හොයලා බලලා විශේෂයෙන් නාර ආයතනය මේ සම්බන්ධයෙන් පර්යේෂණ කරලා තියෙනවා. නාර ආයතනය පැහැදිලිවම කියලා තියෙනවා මේ පන්න ක්‍රමයේ තුල ගැටලු මතුවෙන්නේ නැහැ කියලා. ඒක වගා බිම්වලට හානියක් නොවේ කියලා. ඉතින් ඒ නිසා මේවා ගැන දීවර අමාත්‍යතුමා සොයා බලලා මං හිතන්නේ සුළුවට කුඩාවට කරන ඒ දීවරයට ඒ පන්න ක්‍රමය ගැන විශේෂ අවධානයක් යොමු කරන්න කියලා මම මේ අවස්ථාවේදී එතුමාට එතුමාගේ ඉංග්‍රීලා සිනවා විශේෂයෙන් මේ ඇලකන්ද මීගමුව වගේ ප්‍රදේශවල දීවරයින් සඳහා. ඒ වගේම ගරු අමාත්‍යතුමනි පෝට් සිටිය සම්බන්ධයෙන් අපේ කාවින්ද ජයවර්ධන මන්ත්‍රීතුමා කව ඔබතුමාලා කමිටු පත් කරලා මූදට ගිහිල්ලා ඒ මූදේ වැලි ගන්න ප්‍රදේශය වෙනස් කරලා කිලෝමීටර් 4ට තිබිච්ච එක 10 දක්වා ගෙනිච්ච එක. හැබැයි ව්‍යාපෘති අවශ්‍යයි රටට ඒ රටේ සංවර්ධනයත් එක්ක ඕන කරන ව්‍යාපෘතියක්. හැබැයි මූලාසුරේ මන්ත්‍රීතුමනි අද ඒ තුලින් විශාල ගැටලු කාරණා ගණනාවක් මතුවලා තියෙනවා. නැවතත් මේ ජනතාව පාරට බහින්න ඉඩ තියෙනවා. ඒ නිසා මේවා මාස 3කට 4කට අඩුම තරමේ 6කට සැරයක්වත් මේ ප්‍රදේශයන් වලට ගිහිලා පූජ්‍ය පක්ෂ එක්ක සාකච්ඡා කරලා දැන් තියෙන ගැටලු. මොකද අපි දීවරොත් එක්ක කතා කරපුවාම දීවරො කියන දේ තමයි මාදල් වට කරන ප්‍රදේශයේ විශේෂයෙන් උස්සටකේ යා ප්‍රදේශයේ ගල් සහිත මූද තියෙන්නේ. ඒ මූදු වෙරළට ආසන්නේ ගල් තියෙනවා. එතකොට මේ අද ගල් සියල්ල මූදේ මතුවලා තියෙනවා මේ වැලි පොම්ප කරලා ඒ පෝට් සිටියට ඇදීම තුලින්. ඒ නිසා මේකට යම්කිසි විකල්පයක්. ඒ වගේම ඒ යන්ත්‍ර සූත්‍ර වැඩ කරද්දී අපිට මතකයි එක වකවානුවක සී ප්ලේන් එක කලපුවට බානවා කියපුවාම විශාල විරෝධතාව. හැබැයි මේ වැලි ගන්න එකේ shabdaya ඊට වඩා දියවැල් හරහා මාළුන්ට ගොඩක් බලපානවා. ඉතින් ඒ නිසා දීවරය කියනවා අද මත්ස්‍ය සම්පත තරමක් අඩු වෙලා කියලා. ඒ වගේම යුරෝපා මත්ස්‍ය තහනම ගැන කතා කරා. යුරෝපා මත්ස්‍ය තහනම තහනම් කරේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයාගේ කාලේ කියන එක අපි පිළිගන්නවා. නමුත් අමාත්‍යවරු පත් කරලා තියෙන්නේ ජනාධිපතිවරයා අමාත්‍යවරුන්ට වගකීම් පවර්ලා තියෙනවා නම් අපි දන්නවා 2012 දීවර ඇමති හිටපු අපේ රාජිත සේනාරත්න මන්ත්‍රීතුමා ඉන්න කාලේ තමයි yellow card එක ඉදිරිපත් කරලා යුරෝපා මත්ස්‍ය තහනමට මූල ආරම්භය වැටුනේ. ඒ yellow card එක ඉදිරිපත් කරලා red card එකට එනකන් 2014 එතුමා කිසිම වැඩපිළිවෙලක් කරේ නැහැ. එතුමා කිසිම සංවිධානයක් හැදුවේ නැහැ. ඒ ඒ ඒ වකවානුවේ ආණ්ඩුවට පෙන්නුවා ට්‍රෝලර් යාත්‍රා 5000කට 6000කට මේව හදන්න ඕන කියලා. ඒ වෙද්දි ගණනය කරලා තිබුණේ මං හිතන්නේ අමාත්‍යතුමා දන්නවැද්දි 1500ක් විතර. ඉතින් ඒ නිසා මේ වගේ විශාල විදියට මේ වගේ විශාල විදියට කඩාවැටීම් දීවර ශේෂ්ත්‍රයේ වුණා. මේවා කතා කරන්න ආපු පුද්ගලයින්ට ගහලා එලවන්න තරම් දීවර අමාත්‍යංශේ මං හිතන්නේ අකාරුණික වුණා ඒ ඒ වකවානුවේ. ඒ නිසා මේවා හරහා විශාල වංචා දූෂණ ගණනාවක් සිදු වුණා. ඒ වගේම මේ යහපාලන ආණ්ඩුවෙත් අපිට සැක සංකා මතුවෙන වංචාවක් තියෙනවා මීගොම් ප්‍රදේශයේ. ඔබතුමා දන්නවා 2014 අයවැයේදී ගරු සරත් ගුණරත්න දීවර ඇමතිතුමා කලපු ව්‍යාපෘතිය සම්බන්ධයෙන් මං හිතන්නේ අයවැය තුලින් අයවැය තුලින් විශාල මුදලක් විශාල මිලියන 1000ක වගේ මුදලක් කලපුව හරලා ඒ කලපු සංවර්ධනයට යොමු කරා. හැබැයි අපි දැක්කා මාසයක් හමාරක් මේ කලපුව හරනවා. ඒ වැලි ටික අරගෙන ගිහිල්ලා අර මුහුදේ ගල්පර උඩට අත ඇරියා. ඒක හොදගෙන මුහුදට ගියා. ඊට පස්සේ ඒ තුල තිබුණා ජැටිය සංවර්ධනය කරලා වාහන නවත්තන අංගණයක් හදන්න. ඒව හැදුනේ නැහැ. ඉතින් ඒ නිසා අද වෙද්දී මිලියන 1000ක තියා මිලියන 50කට 60කට 100කට වඩා ලොකු වැඩක් එතන ගරු ඇමතුමේ සිද්ධ වෙලා නැහැ. ඒ නිසා මම හිතන්නේ ඔබතුමාට අවධානය මට විනාඩි 5යි දෙන්න තියෙන්නේ. හරි.
අරමන්තුමා මිලියන 100යි ගිය අවුරුද්දේ මුළු ප්‍රමාණය වෙන් කළා තිබුණේ වෙනුවෙන් මේ අවුරුද්දේ තමයි මිලියන තව 100ක් වෙන් කළා. ඒ විදිහට දිගට දිගට යන්නේ. ඒ මේ කලින් 1000ක් වෙන් කළා තිබුණ නැහැ වෙලා යෝජනා විදිහට තිබුණාට මුල්ගල්ති වල සල්ලි විදියට වෙන් කළා තිබුණේ නැහැ අමාත්‍යාංශය.
ඔව් ඒ ගරු අමාත්‍යතුමනි මං හිතන්නේ පාර්ලිමේන්තු සහ අයවැය ක්‍රමවේදයේ ඔබතුමා මට වඩා හොඳින් දන්නවා. ඔබතුමා ඒ දීර්ඝ කාලයක් මේ තුල ඉන්න අමාත්‍යවරයෙක් විදියට ඒ 2014 ඒ වෙනුවෙන් මම සොයාගත්තු කරුණු අනුව අයවැය තුල සඳහන් කරලා තියෙනවා මිලියන 1000ක් මේ සඳහා වෙන් කරනවා පළවෙනි අදියරට කියලා. එතකොට 2015 තමයි මේක ක්‍රියාත්මක වෙන්නේ. ඔබතුමාට මුදල් අමාත්‍යාංශයෙන් මිලියන 100ක් ලැබෙන්නේ නැති මේ වෙනුවෙන් වැඩ කරන්න. ඉතින් ඒ නිසා ඒක මේ ඒ තාම ඇවිල්ලා නැහැ. හරි.
මේ මා ගරුමන්තුමා සත පහක්වත් ඒ වෙනුවෙන්
ඔව් ඒක තමයි.
2015 නෑ අයවැයේ කතාවේ කියලා තිබුණා. ඒක ගන්දර මේ වරාය ඒ වගේ දේවල් කියලා තිබුණාට සල්ලි කියලා. මූල්‍යමය වශයෙන් ඇවිල්ලා තිබුණේ නැහැ 2015
75 ගරු ගරු
2016 තමයි
ගරු 100ක් අපි වෙන් ගරු ඇමතිතුමනි 2014 අපි අයවැය ප්‍රකාශ කළා විතරයි ඔබතුමා දන්නවනේ 15 ක්‍රියාත්මක කිරීමේ වගකීම දෙන්නේ ඔබතුමාලට. ඉතින් ඒ නිසා එතනදී 15 දී මුදල් අමාත්‍යවරයා කවුද කියන එක ඔබතුමා දන්නවා. ඒ නිසා ප්‍රතිපත්ති හදාගන්න
ඔබතුමා කාලය අවසන්යි.
ඒ නිසා තමයි මම මේක කිව්වේ. මං හිතන්නේ එතුමා විනාඩියක් දෙකක්
දුන්නා. විනාඩි දෙකක් වැඩියෙන්
දුන්නා. හරි. ඒ විනාඩි දෙකත් එක්ක ඉතින් ඒ නිසා මං හිතන්නේ මට විනාඩියක් දෙන්න විශේෂයෙන්ම. ඉතින් ඒ නිසා මං හිතන්නේ මේවා වෙනුවෙන් අද මීගමුවේ දීවර ජනතාව බලාගෙන ඉනවා විශාල වාහන තදබල පදයක් ඒ ප්‍රදේශයේ තියෙනවා. ඒ නිසා මේක කලින් කාලෙට හම්බෙන විදියට කරන්නේ නැතුව මං හිතන්නේ කඩිනමින් මේ ව්‍යාපෘතිය මම ඔබතුමාලට කරන්න හැකියාව දෙනවා. මොකද මීගමුවේ විශාල විදියට මොකද 4-3ක් රටේ දීවර කර්මාන්තේ නොකරිච්ච වකවානුවක් තිබිච්ච වකවානුවක අද රට වටේට මේ දීවර කර්මාන්තේ කරනවා. එනම් රට වටේට ඔබතුමාට අර රටේම නායකත්වයේ බාර දෙන්න ජනාධිපතිතුමා කටයුතු කරන්න ඔබතුමාව නම් කරලා තියෙන්නේ. මම හිතන්නේ රට වටේම මේ දීවර කර්මාන්තේ වෙනුවෙන් වැඩ කරන්න පුළුවන් ඉඳා. ඉතින් ඒ නිසා අපි ඒක ගැන අපේ විවාදයක් නැහැ. නමුත් අපි ඔබතුමාට කියන්නේ ඒ වගකීම අරගෙන තැන් තැන් වලින් හම්බන්තොට විතරක් එහෙම නැත්නම් තව තැනකට විතරක් ගෙනියන්නේ නැතුව මේක රටේම සංවර්ධනය වෙනුවෙන් යොමු කරන්න කියන ඉල්ලීම ඔබතුමාට කරනවා. බොහොමත්ම ස්තුතියි.
స్తుతి హండ్రబల్ జి సిరినేసన్
అవైకి తలమిదాంగుగ్ర గౌరవ ఉరుపినర్వర్లే కడటొలిల్ నీరియల్ వల తురై సార్ంద సట్టం తోడర్బాగ ఇంద్రియ తిరుతతిల్ ఉరియాటువదిల్ మహిళ్చి అడగ్రేన్ అంద వగయిల్ గౌరవ అమచ్చర్వర్కల్ கடற்றொழில் சார்ந்த இந்த நீரியல் வள துறையினை மீனவர்களுக்கு சாதகமான முறையில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்டு வருவதை நாங்கள் அறிவோம். அந்த வகையில் கடந்த வாரத்தில் அமைச்சர் அவர்கள் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்து அங்கு தர்மபுரம் புதுக்குடியிருப்பு கழுவங்கேணி வாகரை போன்ற பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து அந்த கடற்றொழில் சார்ந்த அந்த துறைகளில் மீனவர்களுக்கு சாதகமான முறையில் அந்த தொழிலினை விருத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்டதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் மீன்பிடியாக இருக்கட்டும் அல்லது இறால் வளர்ப்பாக இருக்கட்டும் நண்டு வளர்ப்பாக இருக்கட்டும் இந்த துறைகளில் இந்த வளர்ப்புகளில் மாற்றங்களை அபிவிருத்திகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுகின்ற போது சில வேளைகளில் மக்களுக்கு உரிய விழிப்பூட்டல் அல்லது அறிவூட்டல் தெளிவூட்டல் என்பன செய்யப்படாத நிலையில் சில வேளைகளில் மக்கள் இந்த விடயங்களை புரிந்து கொள்ளாத நிலைமைகளும் காணப்படுகின்றன. எனவே சாத்தியவள ஆய்வுகளை செய்கின்ற போது குறிப்பாக சூழல் சார்ந்த அந்த விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற அதே வேளை அங்கிருக்கின்ற சமூகத்திற்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது இந்த மக்கள் அங்கு புதிய செயல் திட்டங்களை கொண்டு வருகின்ற போது குழப்பமடையாமல் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் எடுக்கின்ற அந்த பணிகள் மீனவர்களுக்கு மீன்பிடித்துறையை நம்பியிருக்கின்ற குடும்பங்களுக்கு பயனளிக்கக்கூடிய
விதத்தில் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். அதேவேளை இந்த துறை சார்ந்த விடயங்களில் கடந்த 30 வருட கால யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இந்த மீன்பிடி துறையானது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக வடபுலத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த மீனவ தொழிலுக்காக சென்ற மீனவர்கள் பலர் தங்களுடைய உடைமைகளை மாத்திரமல்ல உயிர்களை நீத்த சம்பவங்களும் அங்கு காணப்படுகின்றன. இந்த நிலையில் அவர்களுடைய இழப்பீடுகள் சம்பந்தமாகவும் நஷ்டஈடுகள் சம்பந்தமாகவும் கவனம் செலுத்திய தன்மை கடந்த காலத்தில் மிக குறைவாக காணப்பட்டன. எனவே இன்றைய காலகட்டத்தில் அந்த இழப்பீடுகளை நஷ்டஈடுகளை சந்தித்த அந்த மீனவ தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடுகள் நஷ்டஈடுகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேவேளை எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு உரிய அபிவிருத்தி செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுகின்ற அதே வேளையில் துரிதமாக பல அபிவிருத்தி செயற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதே வேளையில் சட்ட விரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதேவேளை எமது கடல் எல்லையை தாண்டி இந்தியாவை சேர்ந்த மீனவர்கள் வந்து மீன்களை பிடிக்கின்ற போது உள்ளூர் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற தன்மைகளையும் நாங்கள் நிதர்சனமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே உள்ளூர் மீனவர்களின் அந்த மீன்பிடித்துறை சார்ந்த அந்த தொழிலுக்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்ய வேண்டிய அவசர தேவைகள் காணப்படுகின்றன. இந்த இடத்தில் நான் மட்டக்களப்பை எடுத்து பார்க்கின்ற போது அந்த மட்டக்களப்பில் கடந்த காலத்தில் சாதாரணமான நிலையிலேயே இந்த மீன்பிடித்துறை அல்லது கடல் சார்ந்த அந்த மீனவ தொழில்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன. குறிப்பாக அங்கு கடற்கரையிலிருந்து எடுத்து செல்லப்படுகின்ற அந்த வள்ளங்களாக இருக்கட்டும் அல்லது தோணிகளாக இருக்கட்டும் அந்த கடற்கலங்களாக இருக்கட்டும் இவற்றை எடுத்து பார்க்கின்ற போது அவற்றுக்கு முறையான அந்த ஜெட்டிகள் அமைக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. வாகரை கழுவங்கேணி கதிரவழி அதே நேரத்தில் அங்கிருந்து வருகின்ற போது தளவாய் ஏறாவூர் கல்லடி நாவலடி கழுதாவளை போன்ற அந்த கடற்கரையை அண்டிய பிரதேசங்களில் சாதாரண நிலையில் அபிவிருத்தி அடையாத ஒரு மீன்பிடி முறைமையினையே அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். நவீனமயப்படுத்தப்பட்ட அல்லது புதிய நுட்பங்களை பயன்படுத்துகின்ற அந்த பாங்குகள் அங்கு குறைவாக காணப்படுகின்றன. எனவே எங்களுடைய கடற்றொழில் மீனவ தொழிலுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த அமைச்சர் இந்த விடயங்களை மேலும் விருத்தி செய்வதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை இன்னும் நாங்கள் பார்க்கின்ற போது முல்லைத்தீவு கொக்லாய் மீனவர்களுடைய பிரச்சினை அமைச்சர் அவர்களிடம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விடயங்களில் கவனம் செலுத்தி நீங்கள் செயற்படுவீர்கள் என்று நம்புகின்றோம். அதாவது கொக்லாய் மீனவர்களின் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு சுய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த இடத்தில் மீன்களை பிடிப்பதற்கும் கடற்தொழில் சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் ஏற்ற விதத்தில் அவர்களுக்கு 250 மீட்டர் கடற்கரை அந்த நீளத்திற்கு ஏற்ற விதத்தில் அந்த பரப்பினை வரையறை செய்து கொடுக்கின்ற போது அந்த முல்லைத்தீவு கொக்குலாய் மீனவர்களது பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு அமைவாக அந்த தொழிலை செய்வதற்கு உரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த விடயத்தில் அமைச்சர் அவர்கள் கூடுதலான கவனம் செலுத்தி செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்கின்றோம். இதேவேளை புதிய நுட்பமாக பயன்படுத்தப்படுகின்ற அதாவது கடலில் இருந்துதான் இந்த கடற்றொழில் செய்ய வேண்டும் அல்லது கடலிலிருந்தான் மீன்களை நண்டுகளை இறால்களை பிடிக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் நாங்கள் அவற்றை வளர்ப்பு மூலமாகவும் கூட பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நிலைமை இப்போது மாறியிருக்கின்றது. எனவே கடந்த வாரத்தில் நீங்கள் பாகரை பிரதேசத்தில் இந்த நண்டு நகரம் என்கின்ற ஒரு திட்டத்தினை சுமார் 200 ஏக்கரில் செய்வதற்காக நீங்கள் வந்திருந்தீர்கள். அதாவது ஆரம்பித்து வைக்கின்ற அந்த செயல்பாடு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் அதேவேளை இன்னுமொரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த தொழில்களை ஆரம்பிக்கின்ற போது பெரும்பாலும் உள்ளூரில் இருக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களுடைய அந்த வருவாயினை பெருக்கக்கூடிய விதத்திலும் அந்த தொழிலில் ஆர்வம் காட்டக்கூடிய விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாறாக வெளி மாவட்டத்திலிருந்து தொழிலாளர்களை வரவழைக்கின்ற போது, முதலீட்டாளர்களை வரவழைக்கின்ற போது உள்ளூர் மீனவர்கள் அந்த குறித்த மாவட்டங்களில் இருக்கின்ற அல்லது அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த நவீன ரக அடிப்படையில் இந்த மீனவ தொழிலை, இறால் வளர்ப்பை, நண்டு வளர்ப்பை மேற்கொள்ளுகின்ற போது குறிப்பாக அந்த வளர்ப்புகளை செய்கின்ற போது ஏற்படுகின்ற சூழல் ரீதியான தாக்கங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் கொண்டு அந்த தாக்கங்களிலிருந்து மக்கள் அந்த சூழல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த அவலங்களில் பாதிக்கப்படாத விதத்தில் முன்கூட்டியே திட்டமிடல்களை செய்து செயற்படுகின்ற போது பெரும்பாலும் இந்த துறையினை மக்கள் எதிர்க்காமல் வரவேற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் வெறுமனே பௌதிக வள ரீதியான ஆய்வுகளை மாத்திரம் செய்தால் போதாது, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மனிதர்கள், அங்கிருக்கின்ற சமூகத்தவர்கள் ஒரு தொழிலை செய்கின்ற போது எந்த அளவுக்கு வரவேற்பை செய்கின்றார்கள், எந்த அளவு விளக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். கடந்த காலத்தில் வாகரை பிரதேசத்தில் இந்த இறால் வளர்ப்பு திட்டத்தினை ஆரம்பிக்க முற்படுகின்ற போது மக்கள் மத்தியிலிருந்து சில எதிர்ப்புகள் ஏற்பட்டன. இந்த எதிர்ப்புகளுக்கு காரணம் அந்த ஆய்வுகள் ரீதியாக அந்த மக்களின் மனங்களில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை களைவதற்கும் அந்த சூழலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்கின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்படாத நிலையில்தான் அவர்கள் இந்த ஒரு எதிர்ப்பினை காட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த எதிர்ப்பு காரணமாக அந்த பாகரை பிரதேசத்தில் செய்ய வேண்டிய அந்த தொழிலானது மன்னார் பிரதேசத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த மக்கள் உணர்கின்றார்கள், இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் செய்யப்பட வேண்டிய ஒரு தொழில் மன்னாருக்கு மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் அங்கிருக்கின்ற மக்கள் அதை வரவேற்கின்றார்கள் என்றால் ஏன் அந்த தொழிலை மட்டக்களப்பில் செய்ய முடியாது என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இப்போது நிலைமை மாறியிருக்கின்றது. எனவே எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய வடக்கு கிழக்கு மீனவர்கள் இந்த தொழில் மூலமாக அல்லது இந்த இறால் வளர்ப்பு மூலமாக நன்மையடையக்கூடியதாக இருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். குறிப்பாக நான் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் 30 வருட யுத்தத்தின் போது இந்த மீனவர்கள் பாதுகாப்பு ரீதியான பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்தார்கள். அவர்களுடைய உபகரணங்களை வழங்குகின்ற விடயம் அல்லது புதிய உபகரணங்களை வழங்குகின்ற விடயத்திலும் கூட சில இடைவெளிகள் அல்லது சில பாரபட்சங்கள் காட்டப்பட்டு வந்தன. ஆனால் யுத்தம் முடிவிட்டதன் பின்னர் அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. சாதாரணமாக பாதிக்கப்படாத மாவட்டங்களுக்கும் ஒரே விதமான உதவிகள், பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் ஒரே விதமான உதவிகள் என்று இல்லாமல் கடந்த காலத்தில் கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலான உதவிகளை வழங்கி அவர்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு அவசிய தேவை இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த கடற்கரைகளில் ஜெட்டிகளை அமைக்கின்ற அல்லது மீன்பிடி துறைமுகங்களை அமைக்கின்ற ஒரு செயல்பாடு என்பது கடந்த காலத்தில் மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்டன. சாதாரணமாக எத்தனையோ ஆண்டுகள் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்திய அதே தரையிலிருந்து அவர்கள் தங்களுடைய வள்ளங்களை அல்லது தோணிகளை எடுத்து செல்லுகின்ற செயல்பாடுகள் தான் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாரிய கடற்கலங்களை கொண்டு சென்று மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்னும் அபிவிருத்தி அடையவில்லை என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மீன்பிடி தொழிலுக்கு மிகவும் பிரபல்யமான இடங்களாக இருக்கின்றபடியால் அந்த மீன்களை பிடிப்பதற்கு அல்லது கடற்தொழில் சார்ந்த தொழில்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் அந்த கடற்கரை பிரதேசங்கள், அந்த ஜெட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது துறைமுகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுமான வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்ற போதுதான் இலகுவான முறையில் அந்த கடற்தொழில்களை செய்வதற்கும் தமது அந்த கடற்கலங்களை அவற்றில் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் உதவக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும். அதேவேளை இன்னுமொரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த கடலில் பிடிபடுகின்ற அந்த பொருட்கள், அதாவது மீனாக இருக்கட்டும், இறாலாக இருக்கட்டும், நண்டுகளாக இருக்கட்டும், இவை பழுதடையாமல் இருப்பதற்காக அந்தந்த பிரதேசங்களில் ஐஸ்கட்டி தொழிற்சாலைகள் அல்லது பனிக்கட்டி தொழிற்சாலைகள் என்று சொல்வார்கள். அந்த பனிக்கட்டி பனிக்கட்டி தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் கல்லடியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த பனிக்கட்டி தொழிற்சாலை என்பது திடீரென ஐஸ் பிளான்ட் திடீரென அகற்றப்பட்டு விட்டது. இதனால் அங்கிருக்கின்ற மீனவர்கள் தங்களுடைய மீன்களை பழுதடையாமல் பாதுகாப்பதற்குரிய அந்த வரப்பிரசாதத்தினை, அந்த வாய்ப்பினை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அரசின் மூலமாக இயக்கப்படுகின்ற அந்த ஐஸ்கட்டி அல்லது ஐஸ் பிளான்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையங்களை மீளவும் திறப்பதன் மூலமாக, அதன் மூலமாக எங்களுடைய மீனவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேவேளை மீனவர்களை பொறுத்த மட்டில் சில வேளைகளில் கடலில் உயிராபத்துகளின் மத்தியில் அவர்கள் மீன்களை பிடித்து கொண்டு வந்தாலும் கூட அந்த மீன்பிடியின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கின்றதா என்று பார்க்கின்ற போது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இடைத்தரகர்கள் அல்லது வியாபாரிகள் தான் கூடுதலாக இதன் மூலமாக பயனடைந்து கொண்டு செல்வதையும், கஷ்டப்பட்டு கடலில் அந்த மீன்களை பிடித்து கொண்டு வருகின்ற அல்லது அந்த இறால் நண்டுகளை பிடித்து கொண்டு வருகின்றவர்களது வாழ்க்கையில் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத விதத்தில் அந்த சந்தை வாய்ப்புகள் அல்லது அவர்களுடைய உற்பத்தி அந்த பெறுகின்ற பொருட்களை விற்பனவு செய்கின்ற அந்த வசதிகள் செய்யப்படவில்லை என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த மீனவர்கள் என்பது எமது பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு தொழிலை ஆற்றி கொண்டிருக்கின்றவர்கள். எமது நாட்டில் விவசாயத்துறையாக இருக்கட்டும், கைத்தொழில் துறையாக இருக்கட்டும், சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், இவ்வாறு பல்வேறுபட்ட துறைகள் எங்களுக்கு லாபத்தை அல்லது வருவாயினை ஈட்டி கொண்டிருந்தாலும் கூட இந்த மீன்பிடித்துறை என்பதும் அல்லது கடற்றொழில் அல்லது நன்னீர் சார்ந்த அந்த இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த வருவாய் என்பதும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு புரத உணவாக உண்பதன் மூலம் ஒரு போசாக்கான உடல் ஆரோக்கியத்தினை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த மீன்பிடித்துறை உதவுகின்றது. எனவே அவ்வாறான மீன்பிடித்துறையினை நாங்கள் ஒரு பழமையான முறையில் அல்லது மரபு ரீதியான முறையில் இப்போதும் நாங்கள் பேணி வைத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றை நவீனமயப்படுத்துகின்ற அதே வேளையில் கடல் வளம் பாதிக்காத விதத்திலும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையில் சட்டவிரோதமான முறையில் இழுவை வலைகளை, இழுவை படகுகளை பயன்படுத்தி இந்த கடல்வாழ் அந்த உயிரினங்களை அழித்து விடுகின்ற சட்டவிரோதமான செயற்பாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக சாதாரண நிலையில் இந்த மீன்பிடிகளில் ஈடுபடுகின்ற அந்த மீன்பிடியாளர்களின் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று கூட இந்த வடபுலத்தில் இருந்து பல மீனவ தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இன்று எமது இந்த அவைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் கலரியில் இருந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சினைகள் எவ்வாறு இந்த பாராளுமன்றத்தில் கையாளப்படுகின்றன, பேசப்படுகின்றன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் நான் கலந்துரையாடிய போது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், நாங்கள் சாதாரணமாக இந்த மீனவ தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், இந்த இழுவை வலைகளை அல்லது இழுவை படகுகள், இழுவை வள்ளங்கள் மூலமாக சட்டவிரோதமாக பிடிக்கின்ற அந்த தொழில் மூலமாக தாங்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதே நேரத்தில் இரண்டு பக்கமாக வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக மீன்பிடியில் ஈடுபடுகின்ற சாதாரண மீனவர்களுக்கும் இதனை பெருமளவுக்கு பிடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயற்படுகின்ற அந்த இழுவை வலை மீன்பிடியாளர்களுக்கும் இடையில் ஒரு வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. அதாவது இரண்டு சாராரும் தங்களுடைய செயற்பாடுகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு போக்கு காணப்பட்டாலும் கூட, நாங்கள் பெருமளவுக்கு இந்த மீன்பிடிகளில் ஈடுபடுகின்ற அந்த மீனவர்கள் பாதிக்காத விதத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த நல்லாட்சி அரசுக்கு இருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னுமொரு விதத்தில் பார்க்கின்ற போது, இந்த மீனவ தொழிலாளர்கள் உண்மையில் அவர்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை பார்க்கின்ற போது, அவர்கள் வாழுகின்ற இடங்களை பார்க்கின்ற போது, அடிப்படை வசதிகள் குறைந்த நிலையிலும் கூட அந்த மீனவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய மீனவர்களுக்கான வீட்டு திட்டங்களை அமைத்து கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஏனென்றால் மீனவர்கள் தங்களுடைய உயிருக்காக போராடி, அதாவது தங்களுடைய தொழிலுக்காக அவர்கள் உயிரை பணயம் வைத்து இந்த கடல்களில் தங்களுடைய தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு செயற்படுகின்ற போது ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுக்குரிய குடும்பத்தினர் அவர்கள் உண்மையில் துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய விதத்தில் மீனவர்களுக்கான வீட்டு திட்டங்களையும் அமைத்து அவர்கள் அந்த வீடுகளில் சந்தோஷமாக குறைந்த காலத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் கூடுதலான காலத்தை கடலில் கழிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு இழப்புகள் ஏற்படுகின்ற போது அந்த குடும்பங்கள் சொல்லொண்ணா வேதனையில் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே மீனவர்களுக்கான ஒரு வீட்டு திட்டங்களை வழங்குவதும் மீனவர்களுக்கான அந்த மீன்பிடிப்பதற்கான உபகரணங்களை போதிய அளவுக்கு வழங்குவதும் அந்த உபகரணங்கள் அவர்களுடைய மீன்பிடிக்கு உயிருக்கு உத்தரவாதம் வழங்கக்கூடிய விதத்திலும் இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் கழுவங்கணி என்கின்ற ஒரு மீன்பிடி கிராமம் இருக்கின்றது மட்டக்களப்பில். அந்த கிராமத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கிருக்கின்ற அந்த கலங்கரை விளக்கம் அல்லது அந்த வெளிச்ச வீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒளி விளக்கு செயலிழந்த நிலையில் கடந்த காலத்தில் காணப்பட்டன. இது பற்றி எங்களுடைய மீன்பிடி துறை அமைச்சர்களுக்கு கூட இந்த விடயங்கள் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டன. ஓகே. ஆகவே இந்த நிலையில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு அவர்களுடைய மீன்பிடி ஆளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்த்து நல்லாட்சி அரசு தன்னுடைய செயற்பாடுகளில் மீனவர்கள் பக்கமாகவும் கவனம் செலுத்தி இருக்கின்றது என்ற ஒரு பாராட்டினை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு மாச்சாரியா ஆசுமாரசிங்க மந்திரமா.
අද පැවැත්වෙන විවාදයේදී වරායහ නාවික කටයුතු ඇමැත්තුමාගේ අමාත්‍යාංශය හරහා වැළඳ නැව් පනත යටතේ නියෝගත් ධීවර සහ ජල සම්පත් සංශෝධන පනත යටතේ නියෝගත් වෙනුවෙන් කතා කරන්න ලැබීම ගැන සන්තෝෂයටපත් වෙනවා. මේ අමාත්‍යාංශ දෙකම ගැන කතා කරනකොට අපිට ඉතිහාසය හැමතිස්සෙම මතක් වෙන්නේ. වරාය අමාත්‍යාංශය ගැන කතා කරනකොට මේ වරාය අමාත්‍යාංශය ගැන අතීතයේ මතක් කළ දිය යුතුම වෙනවා. මේ අතීත කතා අතරේ වරාය අමාත්‍යාංශයෙන් තමයි වරාය අධිකාරියෙන් තමයි එක්තරා යුගයකදී ක්‍රිකට් ක්‍රීඩාංගණ හැදුවේ. එතකොට වරායට අයිති රාජකාරීමේ කටයුතු වලින් බැහැරව අපි දැක්කා අතීතයේ වෙනත් දේවල් කරන ආකාරය. ඒ නිසා වරාය අධිකාරිය කළ යුත්තේ වරායන් සෑදීම, ඒ අදාළ කටයුතු, නැව් ගමනාගමනය පිළිබඳ කටයුතු කිරීම. නමුත් අපි දැක්කා පසුගිය කාලේ දැනට වල් බිහි වෙලා තියෙන කිසිම වෙලාවක ප්‍රයෝජනයට ගත නොහැකි වූ ආකාරයේ වූ සූර්යවැව ක්‍රීඩාංගණය සම්පූර්ණයෙන්ම අධීක්ෂණය කරලා ඒ චීනයේ සමාගමක් එක්ක ඒ ක්‍රීඩාංගණය සංවර්ධනයක කන්ස්ට්‍රක්ෂන් කරේ ශ්‍රී ලංකා වරාය අධිකාරිය. මේ ශ්‍රී ලංකා වරාය අධිකාරිය මේ ක්‍රීඩාංගණය ඉදිකරනකොට ලංකාවේ තවත් ක්‍රීඩාංගණ දෙකක් ඉදි වුණා. කෙත්තාරා මහා පල්ලිකලේ ක්‍රීඩාංගණය 2011 ලෝක ක්‍රිකට් කුසලානය සඳහා. කෙත්තාරා මහා පල්ලිකලේ ක්‍රීඩාංගණ දෙකම හදන්න ගිය බිලියන 3 ගානකට වඩා වැඩියෙන් දෙගුණයක් ප්‍රමාණයක මුදලක් ගියා සූර්යවැව ක්‍රීඩාංගණය හදන්න. මේ සූර්යවැව ක්‍රීඩාංගණය හදන්න ගිය මුදල ඒ මුදලෙන් අද උනේ මොකද්ද? කිසිම ප්‍රයෝජනයක් ගන්න නැතුව අපි දැක්ක පසුගිය කාලේ වත්මන් ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ සභාපතිතුමා ගිහිල්ලා සූර්යවැව ක්‍රීඩාංගණයේ සිරි නරඹනකොට මේ ක්‍රීඩාගාර ඇතුළෙත් ගස් පැල වෙලා කිසිම කෙනෙක් මේක පාලනය කරන්න කෙනෙක් නැහැ. වල් බිහි වෙලා. ඊළඟ මේ ක්‍රීඩාංගණයේ ක්‍රීඩා පිට්ටනිය නැවත පාවිච්චියට ගන්න බැරි තරමට ජරා වෙලා. ඉතින් මේක තමයි පසුගිය කාලේ අපි දැක්ක සුදු අලින්ගේ ව්‍යාපෘති. මේ සුදු අලින්ගේ ව්‍යාපෘති ගැන කතා කරනකොට කලින් අපි මේ පාර්ලිමේන්තුවේ මම ඒ ප්‍රශ්නේ අහුවා හිටපු ජනාධිපතිතුමාගෙන්. ශන්රිලා සමාගමට මේ හදන්න කොළඹ පිහිටි ඉතාමත් වටිනාම ඉඩම් කට්ටිය සින්නක්කරවද දුන්නේ නැත්නම් අනුනම අවුරුදු බද්දටද කියලා අද වෙනකන් ඒකේ අපිට උත්තරයක් නැහැ. මං ගාව තියෙනවා මේ ශැන්රිලා සමාගමත් එක්ක ගහපු ගිවිසුම. මේ ගිවිසුමට අනුව කොහොම කරාද කියලත් මේකේ හරියාකාරව ක්‍රමවේදයක් පේන්න නැහැ. කොලේ වහලා තමයි ගිවිසුම ගහලා තියෙන්නේ. අපිට විදේශ ආයෝජන අවශ්‍යයි. ඒ වුණාට රටේ තියෙන ඉඩම් සින්නක්කරව පවරලා දෙන විදේශ ආයෝජන අපට අවශ්‍ය නැහැ. මේක පැහැදිලිවම අපි කියනවා අපේ ආණ්ඩුව පසුගිය කාලේ ඒ සින්නක්කරම පවරලා දීපු විදේශ ආයෝජන වෙනස් කරපු ආණ්ඩුවක්. මේ ගැන කතා කරනකොට අපිට කතා කරන්න තියෙන්නේ පෝට් සිටි ව්‍යාපෘතියේ තිබුණු භයානකකම තමයි සම්පූර්ණයෙන්ම අලුතෙන්ම ඉදිවන මුහුදේ ආශ්‍රිතව තියෙන වෙරළබඩ බිම් කඩක් අයිති වෙන්න තිබුණේ චීන සමූහ ආණ්ඩුවට. එතකොට මේ චීනයට මේ වෙරළබඩ බිම් කඩ අයිති වෙනකොට ලෝකයේ තියෙනවා ධීවර සම වගේම සමුද්‍ර නීති සම්ප්‍රදායක්. ඒ නීති රීති අනුව ඒ බිම් කඩේ සිට වර්ග කිලෝමීටර් 240ක ප්‍රමාණයක් අයිති වෙන්න තිබුණේ ඒ බිම් කඩ අයිති කොටසට. ඒ බිම් කඩ අයිති රටට. ඒතොර ඒ බිම් කඩ අයිති රට වෙන්නේ චීනේ. එහෙම වුණොත් මේ රටේ ජනතාවට අයිතිය තිබුණු මුහුදෙන් වර්ග කිලෝමීටර් 240ක වපසරියක් අපට අහිමි වීමේ අවස්ථාව තිබුණා. එහෙම වුණා නම් මොකද වෙන්නේ? අපේ ධීවර කර්මාන්තයේට තියෙන ඉඩකඩ නැති වෙලා යනවා. වරාය ආශ්‍රිත තියෙන අලුත් ව්‍යාපෘති වල ඉඩකඩ නැති වෙලා යනවා. මේ භයානකම තිබුණා මේ ව්‍යාපෘතියේ. එහෙම තුණු ව්‍යාපෘතියක් තමයි අපේ රජෙන් පැහැදිලිවම සින්නක් කර දෙන්නේ නැතුව ඒ බදු ක්‍රමයට මේ අලුතින් ඉදෙන වරාය නගරය ආශ්‍රිත බිම් කඩ දෙන්න සැලසුම් කරේ. ඒක විශාල ජයග්‍රහණයක් මේ රට ලබාගත්. එහෙම නැති වුණා නම් වෙන්නේ සින්නක්කරව දීලා අපිට තිබුණ මුහුදේ අයිතියක් නැති වෙනවා, ගොඩබිමේ අයිතියක් නැති වෙනවා. මෙතන මේ රට චීන කොලනියක් වෙන්න තියෙන ඉඩකඩ තිබුණා. ඒ නිසා මේ වරාය අධිකාරිය, ඒ වගේම තමයි මේ මංගව තියෙනවා මේ වරාය අධිකාරිය විසින් අත්සන් කරන්න යෝජිතව තිබුණු 2014 සැප්තැම්බර් 16 තමයි මේක අත්සන් කරලා තියෙන්නේ. මේක කරගන්න බැරි වුණා රටේ වාසනාවට. චයිනා හාබ ඉංජිනේරින් කම්පැනි සමග වරාය අධිකාරියත් එක්ක ගන්න තිබුණ මේ ගිවිසුම. මේ ගිවිසුම අත්සන් කරන්නේ ප්‍රියාත් බන්දු වික්‍රම මහත්මයා, වරාය අධිකාරියේ හිටපු සභාපතිතුමා. මේ ගිවිසුමට අනුව හෙක්ටයාර් 357ක් සම්පූර්ණයෙන්ම මේක චීනෙට ලබා දෙන්න තමයි මේ ගිවිසුමේ තියෙන. මේක පැහැදිලි නෑ මේ ගිවිසුමේ. මේ ගිවිසුමේ තියෙනවා වගන්තියක්. First instance be 35 years starting from the commencement of the project. ඒ කියන්නේ මේ පළවෙනි අවස්ථාවේදී අවුරුදු 35ක්. ඒත් පළවෙනි අවස්ථාවේදී අවුරුදු 35ක් කියපු ගමන්ම දෙවෙනි තුන්වෙනි අවස්ථාව ගැන කතා කරන්නේ නැහැ. දෙවෙනි තුන්වෙනි අවස්ථාව දීර්ඝ කරන්න පුළුවන් අවුරුදු 5 ගානේ 500ක් වුණා. ඒත් මේ තියෙන කොලේ වහලා ගහන ගාගේම මේ කොලේ වහලා ගහන්න හදපු එක තමයි මේ පසුගිය කාලේ 2014 වරාය අධිකාරිය විසින් අත්සන මේ බන්දු වික්‍රම මහත්මයා අත්සන් කරන්න හදපු අත්සන් කරපු ගිවිසුම. මේකට අනුව ක්‍රියා කළා නම් සම්පූර්ණයෙන්ම මේ වරාය නැති වෙනවා. හම්බන්තොට වරාය සම්පූර්ණයෙන්ම නැති වෙනවා. මේක තමයි තිබුණු භයානක තත්ත්වය. ඒ නිසා මේ රටේ කිසිම භූමියක් බිම් මඟලක් මේ රජේ විසින් සින්නක් කරව දෙන්නේ නැහැ. ඒක තමයි පැහැදිලිවම යහපාලන ආණ්ඩුවෙන් අපි පැහැදිලිව ප්‍රකාශ කරලා තියෙන්නේ. ඒ නිසා තමයි පෝට් සිටි එක වරාය නගරයත් අපිට හැකි වුණේ සින්නක් කර දීපු එක බේරගන්න. හැබැයි මහින්ද රාජපක්ෂ මහත්මයාගේ ආණ්ඩුවෙන් තමයි කොටුවේ තිබුණ ප්‍රධානම බිම් කඩ සින්නක් කරව දීලා විකුණලා දැම්මේ. ඒ නිසා මේ දැන් කතා කරන කිසි දෙයක් දන්නේ නැති තොත්ත බබාල වගේ කියන මේ හිටපු මැති ඇමතිවරුන්ටයි මේ කියන්නේ. මේ කාරණා ගැන වීදුරු ගෙවල් වලින් ඉඳන් ගල් ගහන්න එපා. ඔබතුමාලට අමතක ඔබතුමාලා කරපු දේවල් මේ රටේ ජනතාවට අමතක වෙලා නැහැ. මේ සියලු මේ කුණු හොදන්න මේ ආණ්ඩුවට වෙලා තියෙන්නේ පසුගිය කාලේ පසුගිය රජය විසින් කරන ලද. අපි කලිනුත් කතා කරා මීතර මුල්ල ඊළඟට උමාඔයේ ප්‍රශ්නය සයිතම් ප්‍රශ්නේ මේ සියලුම දේවල් මේ පසුගිය කාලේ කුණු ටික තමයි අපි මේ කරගෙන යන්නේ. ඒ වගේම තමයි වරාය ආශ්‍රිතව මේ තියෙන මේ ව්‍යාපෘති ටිකනුත් අපිට වෙලා තිබුණේ ටික. ඒ නිසා මේ රජයේ පැහැදිලි ප්‍රතිපත්තියක ඉන්නවා. ඒ අනිවාර්යයෙන්ම ශ්‍රී ලංකාවේ පිහිටීම අනුව අපිට ඉතාමත් වාසනාවන්ත සම්පත් රාශියක් තියෙනවා මුහුදු ආශ්‍රිතව. ඒ නිසා වරාය අධිකාරිය වගේම ධීවර අමාත්‍යාංශය හරහා කරන අලුත් ව්‍යාපෘති මගින් මේ රටේ සමෘද්ධිය උදා කරන්න අවශ්‍ය සියලුම සාධක සහිත සම්පත්තේ තුලින් උදා වෙලා තියෙනවා අපිට. ප්‍රධාන වශයෙන්ම අපි මෑතකදී ලබාගත් GSP Plus සමග යුරෝපයේත් සමග අලුතෙන් උදාවන මේ ව්‍යාපාර තුලින් විශේෂයෙන් මත් ධීවර කර්මාන්තය ගැන ගත්තොත් මේ ධීවර කර්මාන්තය ආශ්‍රිතව අලුතෙන් විවිධ ව්‍යාපාර අපිට කරන්න හැකියාව ලැබෙනවා. ඒ වගේම ඒ යුරෝපයත් එක්ක හැකියාව ලැබෙනවා අනාගත සැලසුම් සමග ඉදිරියට යන්නට. මේ මත්ස්‍ය හා මත්ස්‍ය නිෂ්පාදන ආශ්‍රිතව අගේ එකතු කළ මත්ස්‍ය නිෂ්පාදන ඉහළ දැමීම අපි සිදු කළ යුතු වෙනවා GSP Plus එක්ක යන්න නම් ඒ අවශ්‍යතා සපුරා ගන්න නම්. දැන් මේ යටතේ අපිට විශේෂයෙන් විවිධ අවස්ථා අපිට උදා වෙනවා. එක අවස්ථාවක් තමයි විසිතුරු මසුන් අපනයනය කිරීම. මේ විසිතුරු මසුන් අපනයනය කිරීම තුළ යුරෝපා වෙළඳපොළ අපිට ලැබිලා තියෙනවා. මේ හරහා අපිට හැකියාවක් ලැබෙනවා GSP Plus හරහා තව තවත් ඒ අගේ එකතු කළ නිෂ්පාදන නිර්මාණ ඉදිරියට යවන්නට. දැන් ඒ වගේම තමයි මේ ධීවර කර්මාන්තයේ ඉදිරි වැඩ සඳහා විශේෂ රක්ෂණ ක්‍රම අපි ඇති කරලා තියෙනවා. ධීවර රක්ෂණ රක්ෂණාවරණ යෝජනා ක්‍රමය ස්වභාවික ආපදා සඳහා රක්ෂණාවරණේ ඒ වගේ අලුතේ යාත්‍රා නිරීක්ෂණ පද්ධති VMS වගේ ඇති කරලා තියෙනවා. ඒ වගේම තමයි ඉතාමත් සාධනීය කාර්යයකට අතගහලා තියෙනවා ධීවර ඇමැත්තුමා. මේ ධීවර කර්මාන්තයට අදාළ සියලුම ක්‍රම සහ සේවාවන් ඩිජිටල්කරණය කරලා ධීවරයන්ට ඩිජිටල් භාවිතය හරහා තමන්ට ලැබෙන කර්මාන්ත අතරින් ඉහළ අවශ්‍යතා සපුරා ගන්න තියෙන ඉඩකඩ වැඩි කරන්න. මේ අනුව පුද්ගල මත්ස පරිභෝජනය වසරකට 22කට වන පරිදි වැඩි කිරීම, අපනයන මත්ස ප්‍රචාරණය වැඩි කිරීම මගින් විදේශ විනිමය ඉහළ නංවාලීම, පසු අස්වනු හානිය අවම කිරීම, තිරසාර ධීවරණ කර්මාන්තයක් හරහා ධීවර රැකියා උත්පාදනය වැඩි කිරීම, ධීවර ප්‍රජාවගේ ජීවන මට්ටම නගා සිටීම යන අරමුණු ඉටු කරගන්න ධීවර අමාත්‍යාංශයේ ජාතික වගකීමක් ලෙස අමාත්‍යවරයා මේ ගැන අවධානය යොමු කරලා තියෙනවා. මේ අභියෝගයට විද්‍යාත්මකව හා තාක්ෂණිකව පිළියම් සෙවීම සඳහා ශ්‍රී ලංකා ධීවර වරාය නීතිගත් සංස්ථාව සමස්ත වරාය පද්ධති හා සම්බන්ධ වෙමින් ඩිජිටල් කරණය පිළිබඳ අවධානය යොමු කරලා තියෙනවා. මේක ඉතාමත් හොඳ දෙයක්. ලෝකේ අනිත් රටවල් එක්ක ලෝකේ අනිත් රටවල්වල ධීවර කර්මාන්තයේ සමග ධීවර වරායන් ඉටු කරන කාර්යයන් ගැන බලනකොට අපේ ධීවරයන්ටත් හැකියාව ලැබෙනවා එතර මෙතර තාක්ෂණයත් උපයෝගී කරගෙන අනාගත සැලසුම් සම්පාදනය කරන්න. ඒ වගේම තමයි ඒක පුද්ගල මත්ස්‍ය පරිභෝජනය වැඩි කිරීම සඳහා විශේෂ අවධානය යොමු කරලා තියෙනවා අමාත්‍යතුමා. ශ්‍රී ලංකාවේ ජනතාවගේ ප්‍රෝටීන් අවශ්‍යතාවය සපුරා ගන්න සත්ව ප්‍රෝටීන් ප්‍රභව අතරින් වඩාත්ම වැදගත් සත්ව ප්‍රෝටීන් ඒ වන්නේ මත්ස්‍යයින් හරහා ලබන පෝෂණය. එමනම් මේ පෝෂණ ඌනතාවලට විසඳුමක් ලෙස ඒක පුද්ගල මත්ස්‍ය පරිභෝජනය වැඩි කරගත යුතු වෙනවා. මේ හරහා අපිට හැකියාව ලැබෙනවා පෝෂ්‍යදායි හා සෞඛ්‍ය ආරක්ෂිත ලෙස මත්ස්‍ය ආහාර ජනතාවට ලබා දෙන්න. ඒ නිසා අපේ ධීවර ඇමැත්තුමා මහින්ද අමරවීර ඇමැත්තුමා මේ ගැන වැඩි වැඩියෙන් අවධානය යොමු කරලා ඒක පුද්ගල මත්ස්‍ය පරිභෝජනය වැඩි කරන්න විවිධ යෝජනා ක්‍රම දියත් කරලා තියෙනවා. ඒ වගේම තමයි ධීවර වරාය යටිතල පහසුකම් සඳහා විශේෂයෙන් කලමැටිය ධීවර වරාය ඉදිකිරීම, කප්පරතොට ජැටිය ඉදිකිරීම, ගාල්ල ධීවර වරායේ ජැටිය ඉදිකිරීම, හම්බන්තොට පවත්න දියකඩනේ වැඩි දියුණු කිරීම, පෝරුතොට දියකඩනේ ඉදි කිරීම, මීගොමුව කලපු සංවර්ධන ව්‍යාපෘතිය, සුදුවැල්ල දීවරවරාය වැඩි දියුණු කිරීම, කුඩාවැල්ල දීවරවරාය ජැටි ඉදි කිරීම, පුරාණවැල්ල දීවරවරාය ගැඹුරු කිරීම, හලාවත හරිතවරාය, වෙන්නප්පුව දීවරවරාය, පෑරලිය නැංගුරම්පොළ, මිරිස්ස හරිතවරාය, කරේනගර යාන්ත්‍රාගණය සහ ගුරුනගර දීවරවරාය. මේ ව්‍යාපෘති සඳහා දැනටමත් මුදල් වෙන් කරලා තිනවා. මේ හරහා දීවර කර්මාන්තේ විශාල දියුණුවක් ලැබෙනවා. මේ දියුණුව හරහා අපිට හැකියාව ලැබෙනවා අපි නෙලාගත් මත්ස්‍ය සම්පත අනාගතයේ GSP Plus සහනය හරහා යුරෝපයට යවන්නේ අවශ්‍යතා ටික සපුරාලන්න. මේ කාර්යයන්වලදී මේ වැදගත් තැනක් ගන්නවා මේ පසු අස්වනු හානිය අවම කිරීම.
ගරු මන්තුමා කාලය අවසන්යි.
ඔව්, ඒ නිසා එවැනි අවශ්‍යතාවයන් සඳහා අවශ්‍ය අලුත් තාක්ෂණයත් සම්බන්ධ කරගෙන හැකියාව ලැබිලා තියෙනවා දීවර අමාත්‍යංශයට ඒ බලාපොරොත්තු වන අභියෝග කරා යන්නට. ඒ නිසා මා ඇමැතිතුමාට සුබ පතනවා ඔබතුමා ගන්න ඉදිරි කර්ම කාර්යයන් සම්බන්ධයෙන්. ඉතාමත් සන්තෝෂයට පත් වෙනවා මේ අමාත්‍යංශ දෙකේම රටට ඉතාමත් වැදගත් අමාත්‍යංශ දෙකක් හැටියට. ඇමතිවරු දෙදෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා කටයුතු කිරීම ගැන.
ස්තුතියි. හොන්ඩබල් අබ්දුල්ලා මාරුප්.
ගෞරව සභයික තලමේ තංගම රුපිනවරකලේ, இன்று மிக முக்கியமாக துறைமுகங்கள் கப்பற்துறை அமைச்சின் மீதும் கடல் தொழில் நீர்வள உயிரின வளங்களை திருத்தச் சட்டத்தின் மூலமாக மூலம் இரண்டுக்கும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே மீனவர்களுக்கு பாரிய பிரச்சனையாக இந்திய ரோலர்கள் அன்று மிக மோசமான முறையிலே 500 மீட்டருக்கு குறையாத தடை செய்யப்பட்ட வலைகளை, முக்காலிங்கி வலைகளை அவர்கள் இழுவை படகுகள் மூலம் அவர்கள் எங்களுடைய வளங்களை எல்லாம் சுருட்டி எடுத்த போது அதற்கு தடை செய்ய முடியாத ஒரு சூழலை எங்களுடைய கடற்படையினர்
வாழாவிருந்தார்கள்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நேரத்திலே இந்திய அமைச்சினோடு மத்திய அரசாங்கத்தோடு எமது கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் மற்றும் குழுவினர் மீனவர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதன் காரணமாக இன்று 2 அரசாங்கங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு எமது அரசும் இந்திய அரசும் அந்த இழுவை படகுகளை தடை செய்வதன் மூலம் எங்களுடைய வளங்களை பாதுகாக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. அதே நேரத்தில் 30 வருடகால யுத்த சூழலிலே வாழ்ந்த எமது மீனவர்கள் சுருக்கு வலை என்கின்ற அடிப்படையிலே செய்த தொழிலை விட்டகழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. இதனை எங்களுடைய கடற்தொழில் அமைச்சு வழங்கியிருக்கலாம். அண்மையில் ஏற்பட்ட ஒரு நிலைமையை எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் அவருடைய உயர் அதிகாரி டிஜியுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாத சூழல் இருந்தது. உங்களுக்கு தெரியும், திருகோணமலை தொகுதி என்பது, திருகோணமலை மாவட்ட இன்னஹாபர் ஏரியா என்பது, அது முழுமையாக கிண்ணியா பிரதேசத்தையும் இராக்குழி பிரதேசத்தையும் குடாக்கரை பிரதேசத்தையும் உள்ளடங்கிய மீனவர்கள், குறிப்பாக 8000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 144 போடுகளை, அதாவது சிறிய படகுகளை, 19 அடி படகுகளை கொண்டு அவர்கள் 8 மீனவர்கள் குடும்பங்கள் அதிலே செல்லுகின்ற போது அங்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. 7 கடல் நோட் என்று கூறுகின்ற போது அது 13 கிலோமீட்டர். அவர்கள் சொன்னார்கள், இப்பிரதேசத்தினுடைய கரையோர பகுதி மீனவர்கள் 12.5 கங்கால் 7 நோட் போக வேண்டும் என்று. கரையோரத்திலிருந்து 8 கடல் நோட் போகின்ற போது மீண்டும் 7 கடல் நோட் போக வேண்டும் என்று கூறினார்கள். இது ஒட்டுமொத்தமாக 24 கிலோமீட்டரிலிருந்து 30 கிலோமீட்டர் ஆகும். அது கடல் கொந்தளிப்பு பிரதேசமாகும். 8 மீனவர்களை ஏற்றிக்கொண்ட ஒரு 19-23 அடி படகு மீனை பிடிக்க முடியாது. அவர்கள் கடலிலே உயிரிழக்க நேரிடும். இந்த நேரத்திலே எங்களுடைய கடற்றொழில் அமைச்சவர்களுக்கு நான் எடுத்து கூறினேன், இவர்களுக்காக நீங்கள் ஒரு புதிய முறையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இன்று திக்வலை பிரதேசத்திலே 32-34 அடி நீளமான 15 லட்சம் ரூபா பெறுமதியான 40 ஹோஸ் பவர் எஞ்சினை பாவித்து கொண்டு அவர்கள் இன்று சுதந்திரமாக அந்த கடற்றொழிலை செய்கின்றார்கள். அல்லது மல்டி போர்டுகளை, டெங்கி போர்டுகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள் என்று அன்று பெசஸ் பெரா அவர் அமைச்சர் பெசஸ் பெரா அவர்கள், எங்களுடைய அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரா அவர்கள், எங்களுடைய ராஜித் சேனாரட்ன அவர்கள், எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் அவர்கள் போன்றவர்களுடைய காலத்தில் எல்லாம் அங்கு பாரிய படகுகள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒருவர் கூட திருகோணமலை மாவட்டத்திலே ஒருவரும் இல்லை. அங்கிருக்கின்ற ஃபிஷரிஸ், அங்கிருக்கின்ற துறைமுகத்திலே 300க்கும் மேற்பட்ட படகுகள் இருக்கின்றது, தங்கி போர்டுகள். அவை அத்தனையும் காலி ஹம்மாந்தோட்டை மாத்தறை பிரதேசத்துக்கு சொந்தமானவை. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சிறிய படகுகளை கொண்டு இன்று கடற்றொழில் அமைச்சு ஒரு உரிமையை பெற்றிருக்கின்றது.
என்னை
பொறுத்த வரையிலே அத்தனையும் அங்கிருக்கின்ற 17,000 குடும்பத்திலே தடை செய்யப்பட்ட பிரதேசம் கிண்ணியா டிஎஸ் டிவிஷன் மட்டும்தான். அவர்களுக்கு நேவி தடை செய்கின்றது. நீங்கள் 24 கிலோமீட்டர் கங்கால் சென்று மீன் பிடிங்கள், மற்றவர்களுக்கு 7 knots அது 12 கிலோமீட்டர் கங்கால் செல்ல செய்கின்றார்கள். புல்மோட்டையிலே கொக்குழாய் பிரதேசத்தில் 3,600 குடும்பங்கள் இறால் நண்டு போன்ற விடயங்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த 3,600 குடும்பங்களும் கடந்த நோன்பு காலத்திலே ஒருவரை கூட அவர்களை இறால் பிடிக்க அனுமதிக்கவில்லை. அதே போன்று கிண்ணியா பிரதேசத்தில் நோன்பு பிடிக்கின்றவர்களை ஒரு நாள் கூட அதற்கு அனுமதிக்கவில்லை. 74 படகுகள் நேவியின் ஊடாக அங்கு பொடிசுக்கு படைக்கப்பட்டது. எங்களுடைய அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். டிஜி அவர்களை தற்காலிகமாக வேணும், 4 கிலோமீட்டருக்குள் அவர்களை முன்பிடிக்க அனுமதிக்கும் என்று கூறினோம். 30 வருட கால யுத்தத்திலே 200 கோடி ரூபாவுக்கு அங்கு டோரா படகுகள் அழிக்கப்பட்ட போது, எங்களுடைய சந்திக்க அம்மையாருடைய காலத்திலே, மஹிந்த ராஜபக்சாவுடைய காலத்திலே அங்கு அழிக்கப்பட்ட போது கூட எங்களுடைய மீனவர்கள் தடை செய்யப்படவில்லை. அவர்கள் மீன் பிடித்தார்கள், இறால் பிடித்தார்கள், நண்டை பிடித்தார்கள். அவர்களுடைய 8,000 குடும்பங்கள் என்று கூடுகின்ற போது 60,000 மக்கள் பட்டினி இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இம்முறை அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலே இந்த நோன்பு காலத்திலே புல்மோட்டை கொக்குழா பிரதேசத்திலும் கிண்ணியா குடாக்கரை பிரதேசத்திலும் அவர்களை மீன்பிடிக்க அனுமதியுங்கள் ஒரு 4 கிலோமீட்டருக்குள் என்று. ஏன் அப்படி கூறினோம்? கரையோரத்தில் இருந்து அந்த பிரதேசத்திலே 6வது கிலோமீட்டரிலே தான் இங்கு இயற்கை துறைமுகம் என்கின்ற அந்த பிரதேசத்திலே இல்மனை ஏற்றி வருகின்ற கப்பல்களும், பிரீமாவுக்காக மாய ஏற்றி வருகின்ற கப்பல்களும், மிஷி ஃபேக்டரிக்காக அவர்கள் கற்களை ஏற்றி வருகின்ற கப்பல்களும் நிற்கின்ற தரிக்கின்ற இடங்களாகும். அங்கு சிறிய மீன்களை பிடிக்க முடியாது. அந்த கிண்ணியா பிரதேசத்தின் 6 கிலோமீட்டருக்கு அங்கால் சிறிய மீன்களை பிடிக்க முடியாது. இந்த நேரத்திலே அவர்கள் வலைகளை போட்டு, 1.5 வலைகளை, தடை செய்யாத வலைகளை போட்டு அவர்கள் பெரிய மீன்களை தான் பிடித்தார்கள். என்ன நடந்தது? மீனவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் கூட மீன்பிடிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதனால் இம்முறை கிட்டத்தட்ட 8,400 குடும்பங்கள் பட்டினியால், அவர்கள் பட்டினி நோம்பை பிடித்தார்கள். புல்மோட்டையிலே கொக்குழாய் பிரதேசத்திலே 100 வருடங்களுக்கு மேல் அவர்கள் இறாலையும் நண்டையும் பிடித்து வந்தவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கு 7 சம்மேளனங்கள் இருந்தது முஸ்லிம்களுக்காக. இன்று முல்லைத்தீவிலே ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு சம்மேளனமும், சிரிபுராவிலே சிங்கள மக்களை பிணைக்கப்படுகின்ற ஒரு சம்மேளனம் இருக்கின்ற போது ஒரு கெசட் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதம் முல்லைத்தீவில் நடந்தால் வரும் மாதம் திருகோணமலையிலே நடக்க வேண்டும் என்று. இதுவரை ஒரு கூட்டம் கூட அந்த
திருகோணமலை. You have to conclude now.
2 minutes more.
No, no.
Thank you very much. Thank you.